ஃப்ரோஸ்ட் துக்ளக். கடைசி டெல்லி சுல்தான். யார் மீதாவது துளி சந்தேகமோ ஆத்திரமோ வந்தால் உடனடியாக அவருடைய தலையை சீவச் சொல்லி ஆணையிடுவதை வழக்கமாகக் கொண்டிருந்த முகமது பின் துக்ளக் கடைசி வரை ஒருவர் மீது மட்டும் மிகுந்த நம்பிக்கையும் பாசமும் வைத்திருந்தார். அவர்தான் ஃப்ரோஸ் துக்ளக். முகமது பின் துக்ளக்கின் ஒன்றுவிட்ட சகோதரர், சொந்த சித்தப்பா மகன். அதற்கேற்ப ஃப்ரோஸ் துக்ளக்கும் சற்றும் பதவி மீது ஆசைப்படாமல் எந்த நிர்பந்தத்திலும் கட்சி மாறாமல் என் பணி அண்ணன் முகமது பின் துக்ளக்குக்கு பணி செய்து கிடப்பதே என்று விசுவாசமாக பணியாற்றி வந்தார். முகமது பின் துக்ளக் நன்றி மறக்கவில்லை. இறப்பதற்கு முன் ஃப்ரோஸ் துக்ளக்கை சைகையால் அருகில் அழைத்தார். அவர் கரத்தை அன்புடன் பிடித்தவாறு படுக்கையைச் சுற்றி நின்ற அமைச்சர்களிடம், எனக்குப் பிறகு ஃப்ரோஸ்தான் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடினார். ஃப்ரோஸ் துக்ளக் 45 வயதைக் கடந்த நிலையில் திடீரென்று அவருக்கு ராஜயோகம் வந்து சேர்ந்தது. திகைத்துப் போனார் ஃப்ரோஸ். அவருக்கு மன்னராவதில் உண்மையிலேயே விருப்பமில்லை. என் மீது வைத்த அன்பின் காரணமாக மன்னர் எதையோ சொல்லிவிட்டார் என்று கழற்றிக்கொள்ள பார்த்த அவரை பிரபுக்கள் வற்புறுத்தி வாரிசாக பொறுப்பேற்க வைத்தார்கள். இதெல்லாம் நிகழ்ந்தது டெல்லிக்கு மிகத் தொலைவில் சிந்து மாகாணத்தில் யுத்தகலத்தில். முகமது பின் துக்ளக் இறந்த செய்தியும் ஃப்ரோஸ் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியும் டெல்லிக்குப் போய்ச் சேர, அங்கே திடீரென்று ஒரு குட்டிச் சோதனை கிளம்பியது. மறைந்த முகமது பின் துக்ளக்கின் உறவினரான குவாஜா ஜஹான் என்பவர் தன் 90வது வயதில் சும்மா இருக்காமல் ஒரு 6 வயது பையனை முகமது பின் துக்ளக்கின் மகன் என்று அறிவித்து அரியணையில் அமர்த்தினார். சிந்து நதிக்கரையில் மங்கோலியர்களை சமாளித்துக் கொண்டிருந்த ஃப்ரோஸ் துக்ளக் உடனே டெல்லிக்கு திரும்ப முடியாத நிலை. அப்போதைக்கு எதிரிகளை சமாளித்து துரத்திவிட்டு டெல்லியை நோக்கி கிளம்பினார் ஃப்ரோஸ். பாதி வழியில் தூதுவர்கள் வந்து ஃப்ரோஸ் துக்ளக்கை எதிர்கொண்டனர். புதிய சுல்தான் டெல்லியில் பதவியேற்றுவிட்டார் என்றும், ஆகவே ஃப்ரோஸ் துக்ளக் டெல்லிக்கு வந்து சேர்ந்த கையோடு தன் வணக்கங்களை முறைப்படி தெரிவிக்க வேண்டும் என்றும் சொல்ல, சரி போகட்டும் என்று அப்போது கூட ஃப்ரோஸ் பொறுப்பிலிருந்து கலந்து கொள்ள பார்த்ததாக கேள்வி. ஆலோசகர்கள் விடவில்லை. மறைந்த சுல்தானுக்கு வாரிசெல்லாம் கிடையாது. இதெல்லாம் குவாஜா ஜஹான் என்ற கிழம் செய்த செட்டப் என்று ஃப்ரோஸுக்கு எடுத்துச் சொன்னார்கள். வழிக்கு வந்த ஃப்ரோஸ் துக்ளக் ஒரு வழியாக பெரும் படையுடன் டெல்லி எல்லையில் நுழைய, தலைநகரத்து மக்களும் அரண்மனையிலிருந்த பிரபுக்களும் கூடி நின்று கரவொலியுடன் ஃப்ரோஸ் துக்ளக்கை கோலாகலமாக வரவேற்றனர். பயந்து போன முதியவர் குவாஜா ஜஹான் என்ன ஏது என்று புரியாமல் அரியணையில் அமர்ந்திருந்த சிறுவனை கீழே இறக்கிவிட்டு குதிரையிலிருந்து குதித்து கம்பீரமாக அரண்மனைக்குள் நுழைந்த ஃப்ரோஸ் காலடியில் தன் தலைப்பாகையை வைத்து மண்டியிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்டார். 90 வயது கிழவருக்கு என்னதான் தண்டனையை கொடுத்து தொலைப்பது என்று நினைத்தாரோ என்னவோ பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கினார் ஃப்ரோஸ் துக்ளக். உண்மையில் சில நாட்கள் சிம்மாசனத்தில் அமர்த்தி வைக்கப்பட்ட அந்த சிறுவன் அந்தப்புறத்தில் இருந்த ஒரு ராணிக்கும் முகமது பின் துக்ளக்குக்கும் பிறந்த நியாயமான வாரிசுதான் என்று துக்ளக் காலத்தில் வாழ்ந்த சில சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இருப்பினும் திடீர் திடீரென்று குழந்தைகளையெல்லாம் பட்டத்தில் அமர்த்தும் விளையாட்டெல்லாம் இனி வேண்டாம் என்று பெரியவர்கள் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. பெரியவருக்கு மன்னிப்பு வழங்கிய ஃப்ரோஸ் துக்ளக் அவரை ஓய்வெடுத்துக் கொள்ளச் சொல்லி வெளியூருக்குச் சில வீரர்களின் துணையோடு அனுப்பி வைத்தார். போகிற வழியில் முதியவரை தீர்த்து கட்டினார்கள் அவர் கூடச் சென்றவர்கள். ஃப்ரோஸ் ரகசியமாக அந்த வீரர்களிடம் கண் சுமிட்டி அனுப்பினாரா இல்லையா என்பது பற்றி தகவல் இல்லை. செப்டம்பர் 14 கிபி 1351 ஜொலிக்கும் வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட மகுடம் சுல்தான் ஃப்ரோஸ் துக்ளக் தலையில் ஏறி அமர்ந்தது. பழைய டெல்லி சுல்தான்களின் வீரம், சாமர்த்தியம், போர்த்திறன், வஞ்சகம், ராஜதந்திரம், கொலை வெறி எதுவும் ஃப்ரோஸ் துக்ளக்கிடம் இல்லை. இருப்பினும் இந்த சுல்தான் டெல்லியில் அமர்ந்து ஆண்டது 37 ஆண்டுகள். பல மன்னர்கள் ஆட்சியில் சாம்ராஜ்யத்தை மேலும் மேலும் விஸ்தரிப்பதுண்டு. ஃப்ரோஸ் துக்ளக் ஆட்சியில் அது குறுகிக் கொண்டே போனது. டெல்லியின் பிடியிலிருந்து இந்தியாவின் தெற்குப் பகுதி அடியோடு நழுவியது. அதை தடுக்க ஃப்ரோஸ் துக்ளக் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்த ஷாம்சுதீன் இலியாஸ் கிழக்கு வங்கத்தையும் கைப்பற்றி தன்னை சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். இதை சும்மா விடக்கூடாது என்று எல்லோரும் எடுத்துச் சொல்லவே வேண்டா வெறுப்பாக 70,000 குதிரை வீரர்கள் கொண்ட ஒரு படையுடன் கிளம்பினார் ஃபிரோஸ் துக்ளக். 1353 ஆண்டின் கடைசியில் நடந்த இந்த வங்காளப் போரில் ஷாம்சுதீன் தோற்று திரும்பி ஓடி கோட்டைக்குள் பதுங்கிக் கொண்டார். கோட்டையை உடைத்துக் கொண்டு முன்னேறியிருந்தால் வங்காளம் ஃபிரோஸ் காலடியில் துவண்டு வீழ்ந்திருக்கும். ஆனால் சுல்தான் திடீரென மனதை மாற்றிக்கொண்டார். போரில் வெற்றி பெற்றாகிவிட்டது, டெல்லி திரும்பலாம் என்று ஆணையிட்டார். படைத்தளபதிகள் திகைத்துப் போனார்கள். பிரதம தளபதியான தார்தார் கான் இப்படி ஒரு வாய்ப்பை கோட்டை விடுவதா என்று வெறுத்துப் போய் துணிச்சலோடு உறக்கவே கேட்டதாக தகவல். ஆனால் ஃபிரோஸ் துக்ளக் டெல்லி திரும்புவதில் பிடிவாதமாக இருந்தார். ஃபிரோஸ் துக்ளக்கின் ஆஸ்தான அரசியல் குறிப்பெழுத்தாளரான சிராஜ் அஃபீஃப் என்பவர் ஷாம்சுதீன் இலியாஸ் தோற்றவுடன் கோட்டைக்குள்ளிருந்து பெண்களும் குழந்தைகளும் குரலெடுத்து கதறினார்கள். அது வெளியிலிருந்த ஃபிரோஸ் துக்ளக் காதில் விழுந்துவிட்டது. சற்று மனக்கலக்கம் அடைந்துவிட்டார் சுல்தான். கோட்டைக்குள் டெல்லி படை புகுந்துவிட்டால் பிறகு வீரர்களை கட்டுப்படுத்த முடியாது, புகுந்து விளையாடி விடுவார்கள் என்பது ஃபிரோஸுக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி ஒருவித தர்ம சங்கடத்துடனும் விருப்பமில்லாமலும் படைக்கு தலைமை வைத்தால் எப்படி சாம்ராஜ்யம் குறுகாமல் போகும்? 6 வருடங்கள் கழித்து மறுபடியும் ஃபிரோஸ் துக்ளக் வங்காளத்தை நோக்கி படையெடுக்க வேண்டி வந்தது. ஷாம்சுதீன் இலியாஸ் இறந்த பின் பதவிக்கு வந்திருந்த அவரது மகன் சிக்கந்தர் ஷா தந்தையை விட அடாவடித்தனத்துடன் வங்காள எல்லையை விஸ்தரிக்கப் போகிறேன் என்று படையை திரட்டிக்கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தியதுதான் காரணம். டெல்லி படையுடன் நேருக்கு நேர் எதிர்த்து வெல்ல முடியாது. ஆகவே முழு கவனத்தையும் தற்காப்பு நடவடிக்கையில் செலுத்துவோம் என்று முடிவெடுத்திருந்த சிக்கந்தர் ஷா தன் கோட்டையிலிருந்து வெளியே வரவே இல்லை. தொடர்ந்து சில மாதங்கள் முற்றுகையிட்டும் ஃபிரோஸ் துக்ளக் படையால் கோட்டையை கைப்பற்றவும் முடியவில்லை. உள்ளே நுழைய விடாமல் டெல்லி வீரர்கள் மீது வங்காள வீரர்கள் தொடர்ந்து அம்புகளையும் ஈட்டிகளையும் எய்து ஆவேசமாக தடுத்தார்கள். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சிக்கந்தர் ஷா புன்முறுவலுடன் எதிர்பார்த்ததைப் போல இயற்கையும் அவர் துணைக்கு வந்து சேர்ந்தது. திடீரென்று ஆரம்பித்தது அசுரத்தனமான புயல், பிறகு பயங்கர மழை, வீசி பாய்ந்தது வெள்ளம். விளைவாக டெல்லி படை சேரிலும் இடுப்பளவு நீரிலும் தட்டு தடுமாறி பின்வாங்க நேர்ந்தது. இன்றைக்கும் வங்காளத்தில் மழை வெள்ளம் என்று ஆரம்பித்தால் அது பற்றி சொல்லத் தேவையில்லை அல்லவா?